தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38-39 அதிகாரங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த 38 அதிகாரமானது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டதை குறித்தும் அவன் தேவனிடத்திலே ஜெபித்து சுகம் பெற்றதை குறித்தும் கூறுகிறது. எசேக்கியா அசீரியர்களின் ராணுவத்தினாலே சுற்றி வளைக்கப்பட்ட ஆபத்தான போதுதான் அவனுடைய சரீரத்திலே ஒரு விதமான கட்டியினாலே துன்பம் அனுபவித்து வந்தான். அசீரியர்களின் பாளையம் சங்கரிக்கப்படுவதற்கு முன்னரே அவன் மரணத்தினின்று விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். எருசலேமானது முற்றுகை போடப்பட்டிருந்த சமயத்திலே எசேக்கியாவின் ஜெபத்திற்கு பதிலளிக்கப்பட்ட விதமாய் எருசலேமிற்கு வரவிருந்த விடுதலை ஏசாயா மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. எசேக்கியா 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இந்த சம்பவத்திற்கு பிறகு 15 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். எனவே அவனது ஆட்சியின் 14 வருடத்திலே அவன் வியாதிப்பட்டான். அது மட்டுமல்ல, எசேக்கியா அரசாண்ட 14 வருஷத்தில்தான் சனகரிப் எருசலேமுக்கு எதிராக வந்தான் என்றும் ஏசாயா 36 வசனத்திலே பார்க்கிறோம். எருசலேம் அசீரியர்களால் முற்றுகை போடப்பட்டதும் எசேக்கியா வியாதிப்பட்டதும் ஒரே வருடத்திலேதான் சம்பவித்திருக்கிறது. இப்பொழுது 38 அதிகாரத்தை பார்ப்போம். வசனம் 1.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான்.
இந்த அதிகாரம் ஆரம்பமாகும் விதம் சற்று சுவாரஸ்யமாய் இருக்கிறது. இங்கே அந்நாட்களில் என்ற வார்த்தை உபத்திரவத்தையும் நேர்மையையும் மகிழ்ச்சியும் கொண்ட நீண்டதொரு காலத்தை குறித்து சொல்லும் வார்த்தையாக இருக்கிறது. அந்நாட்களில் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிப்பதால் எந்த நாட்களை குறித்து இங்கு ஏசாயா சொல்கிறார்? ஏசாயா இங்கே தானும் எசேக்கியாவும் வாழ்ந்த காலத்தை குறித்து பேசுகிறார். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாய் வியாதிப்பட்டிருந்தான். அவன் ஒரு கட்டியினாலே மிகவும் கஷ்டப்பட்டு மரிக்கும் தருவாயிலே இருந்தான். அதற்கு மேலாய் அசீரியர்களாலும் அவன் வேதனைப்பட வேண்டியதிருந்தது. எசேக்கியாவுக்கு ஏற்பட்ட கட்டி கேன்சர் கட்டியாகவோ அல்லது அதை போல வேறு ஏதோ ஒரு கொடிதான நோயாயிருந்திருக்கிறது. அது மரணத்தை ஏற்படுத்தும் ஒரு வியாதியாயிருந்தது. அவன் மரிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எசேக்கியா மரிக்கப் போகிற காரியம் ஏசாயா மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டது. நம் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த மரணம் நியமிக்கப்பட்டிருப்பது உண்மை. எந்த நாளிலே எந்த நேரத்திலே நாம் மரிக்கப் போகிறோம் என்பதை நாம் அறியாவிட்டாலும் நாம் மரிப்பது உண்மையே. ஆனால் எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் நன்கு அறிய வேண்டும். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு திவ்ய நாள். ஒருவேளை அந்த சரியான நேரத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தோமானால் நமது வாழ்க்கை முறையே மாறியிருக்கும். ஒரு போதகர் ஒருவருக்கு ஒரு நல்ல இளம் ஊழியர் ஒருவரிடத்திலிருந்து கடிதம் வந்திருந்தது. அந்த இளம் ஊழியருக்கு புற்றுநோய் வந்திருப்பதால் அவர் குறுகிய காலம் மாத்திரமே இந்த உலகத்திலே வாழ முடியும் என மருத்துவர்கள் அவரிடம் கூறியிருந்தார்கள். எனவே அந்த ஊழியர் தன்னுடைய நண்பர்கள் சிலருக்கு கடிதம் எழுதினார். அந்த ஊழியரது நண்பர்களின் பட்டியலிலே இந்த குறிப்பிட்ட போதகரது பெயரும் அதிர்ஷ்டவசமாக இருந்தது. மரணத்தின் நிழலிலே இருக்கும் ஒரு மனிதனின் எண்ணத்தை அந்த ஊழியரின் கடிதம் நமக்கு தெளிவாய் உணர்த்தியது. அந்த கடிதத்திலே என்ன இருந்தது என்று கேட்க உங்களுக்கும் ஆசை இல்லையா? வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னுடைய கடைசி சில நாட்களில் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன். ஒரு கிறிஸ்தவன் திடீரென தான் சீக்கிரத்தில் மரணத்தை எதிர்நோக்கவிருக்கிறான் என்ற நிலைக்கு வரும்போது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு சரியான மதிப்பீடுகளை அளிக்க துவங்குகிறான். ஒரு வாரத்திற்கு முன்னர் எனது புத்தகங்களும் எனது பழம் தோட்டமும் எனது மீன்பிடிக்கும் சாதனமும் எனக்கு விலையேற பெற்றதாய் இருந்தது போல இப்பொழுது இருக்கவில்லை என்பதாக அவர் எழுதியிருந்தார். அந்த இளம் ஊழியரின் அடக்க ஆராதனையை இந்த போதகர் தான் நடத்தினார். அநேக வருடங்களுக்கு பிறகு இந்த போதகரும் புற்றுநோயை தன்னில் தானே அனுபவிக்க நேர்ந்தது. இந்த போதகரின் மருத்துவர் இவர் 3 மாதங்கள் மாத்திரமே உயிரோடு இருக்க முடியும் என்று கூறிவிட்டார். அந்த இளம் ஊழியர் எழுதியிருந்த காரியங்கள் எவ்வளவு துல்லியமானது என்பதற்கு இந்த போதகரின் அனுபவமும் சாட்சியாய் அமைந்தது. இந்த போதகரின் வாழ்க்கையிலையும் திடீரென சில குறிப்பிட்ட காரியங்கள் முக்கியமற்றதாக மாறியது அவருக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதிலே ஒரு காரியம் அவரது வீடு. அவர் சில வாரங்களே அந்த வீட்டிலே வாழ இருப்பதாக நினைத்ததால் அவரது வீடு அவருக்கு முக்கியமானதாக காணப்படவில்லை. இப்பொழுது இன்னும் சில வாரங்களிலே அவர் செல்ல இருக்கும் இடமே அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. தேவன் இந்த போதகரை குறித்து வேறு சில திட்டங்கள் வைத்திருந்ததால் இன்றும் அவர் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். தேவன் தனக்கு தருகிற ஒவ்வொரு புதிய நாளுக்காக அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, எசேக்கியா ராஜா மரணத்தை சந்திக்கவிருக்கிறதாக அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் செய்தது என்ன தெரியுமா? ஏசாயா 38:2-3 பாருங்கள்.
அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான்.
இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலேதான் ஒரு மனிதன் அழுகிறான். நாம் முன்பு பார்த்த ஒரு சம்பவத்திலே அந்த போதகர் தான் மரிக்கப் போகிறதை கேள்விப்பட்டவுடன் அழுதார். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 2 Kings 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. தொடர்ந்து அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் கவனிப்போம். ஏசாயா 38:4-5.
அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன்.
அருமையானவர்களே, தேவன் எதை சொன்னாரோ அதை செய்து முடித்தார். எசேக்கியாவின் நிமித்தம் அவர் இதை செய்யாமல் தாவீதி நிமித்தமாக அவனுக்கு தயவு செய்தார். இன்றைய நாட்களிலே தேவன் இதன் அடிப்படையில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பதில்லை. நமது ஜபங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து என்பவரின் நிமித்தமாகவே கேட்கப்படுகிறது. யோவான் 16:23-24 என்ன சொல்கிறது? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆமர்மேனவர்களே, நீங்களும் நானும் நமது பரலோக தந்தையிடம் நமது விண்ணப்பங்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொண்டு செல்ல முடியும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக் கொள்கிறது என்பது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து அவரது சித்தம் நிறைவேறும்படி வேண்டிக் கொள்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளும்பொழுது சில வேளைகளிலே அவர் நம்மை குணமாக்கலாம், சில வேளைகளிலே நம்மை குணமாக்காமலும் இருக்கலாம். அவரே தீர்மானிக்கிறவர். அப்படி அவர் தமது சித்தத்தை நம்மிலே தீர்மானிக்கும்படி நாம் ஜெபிப்போமா, அல்லது நமது தீர்மானத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஏசாயா 38:6 பாருங்கள்.
நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன்.
தேவன் எசேக்கியாவை மரணத்திற்கு தப்புவித்தது மட்டுமல்ல, அசீரியர்களிடமிருந்தும் எருசலேமை தப்புவிக்கப் போகிறதை அவர் சொல்கிறார். தேவன் ஒரு காரியத்திற்கு பதிலளிக்கும் பொழுதே அவர் மற்ற காரியத்திற்கும் பதிலளிப்பார் என்கிற ஊக்கம் ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் ஏற்படுவதுண்டு. ஏசாயா 38:7-8 பாருங்கள்.
இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று.
அருமையானவர்களே, இங்கே தேவன் எசேக்கியாவின் விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பேன் என்று உறுதிப்படுத்தும் விதமாக ஓர் அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எப்சி ஜெனிங்ஸ் இந்த வசனங்களை இவ்விதமாக மொழிபெயர்க்கிறார். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் முன்னுக்கு சென்ற நிழலை 10 படிகள் பின்னுக்கு வரும்படி செய்வேன். அவ்வாறே கீழே இறங்கியிருந்த அந்த சூரியனுடைய நிழலானது 10 படிகள் பின்னுக்கு திரும்பியது. இங்கே சாயை என்பது படிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இசைக்கியாவின் அரண்மனைக்கு நமது ஆவியிலே நம்மை கொண்டு செல்வோம். இசைக்கியாவின் படுக்கை அறைக்கு நாம் செல்கிறோம். இப்பொழுதும் இசைக்கியா தனது படுக்கையிலே குப்புறப்படுத்திருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது தமது முகத்தை சுவர்புறமாய் திருப்பினவராக காணப்படவில்லை. ஆனால் அவர் ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அவரது கண்களை பிரகாசிக்க செய்கிறது. அங்கே அந்த தோட்டத்தின் நடுவே 4 பக்கங்களும் கூர் நுனி கொண்ட ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பு தெளிவாக தெரிகிறது. அதிலே காணப்படும் படிகள் உயர அந்த கம்பத்தினிடம் நடத்தி செல்கிறதாக இருந்தது. அந்த படிகளில் குறைந்தபட்சம் 10 படிகளில் அந்த தூணின் நிழல் காணப்பட்டது. சூரியனானது தனது நிழல் அந்த படிகளின் மேல் விழும்படி கீழே சென்றிருந்தது. ஆனால் மீண்டும் பார்க்கும்பொழுது சூரியனது நிழல் பட்டு இருளாக காணப்பட்ட படிக்கட்டுகள் இப்பொழுது மிகவும் தெளிவான சூரிய பிரகாசத்துடன் வெளிச்சத்தோடு காணப்பட்டது. அங்கே அந்த படிகளில் அந்த தூணின் நிழல் இருக்கவில்லை. இத்தகைய அடையாளத்தை தான் எசேக்கியா ராஜா தேவனிடம் கேட்டிருந்தான். இதைத் தொடர்ந்து எசேக்கியா செய்கிறதை நாமும் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். 9வது வசனம் பாருங்கள்.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது.
தொடர்ந்து இதற்கு பின் நடந்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 116 எசேக்கியாதான் இந்த சமயத்திலே எழுதியிருக்க கூடும் என அநேகர் நம்புகிறார்கள். எசேக்கியா தனது ஆயுசு நாட்களை கூட்டித் தரும்படி கர்த்தரிடத்தில் கேட்டது சரிதானா என்ற கேள்வி ஒருவேளை நமக்குள்ளே எழும்பலாம். சரி, ஏசாயா 38:20 பாருங்கள்.
கர்த்தர் என்னை இரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான்.
அருமையானவர்களே, இந்த சமயத்திலே எசேக்கியாவின் உள்ளத்திலிருந்து துதியின் நீரூற்று பொங்கி எழுந்தது. அவனது துதியின் பாடலானது இசை அமைக்கப்பட்டு பாடப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் இதுபோல நன்மைகளை செய்யும் பொழுது நாம் எத்தனையோ முறை அவரை பாட்டினாலே துதித்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த நன்றியை சீக்கிரத்திலே மறந்து விட்டவர்களாக நாம் வாழக்கூடாது. எசேக்கியாவின் வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்தார். இருந்தாலும் இந்த அனுபவத்திற்கு பின் எசேக்கியா சற்று பெருமையடைந்து மனமேட்டுமையானான். 4 புத்தகத்திலே தேவனது பார்வையின்படியான வரலாற்றிலே எசேக்கியாவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். 2 32:25 பாருங்கள். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியா தனது ஆயுசு நாட்களை கூட்டித் தரும்படி தேவனிடம் கேட்டிருக்க கூடாது, ஏனென்றால் அது அவன் வாழ்க்கையிலே மனமேட்டுமைக்கு ஏதுவாயிற்று. அருமையானவர்களே, எசேக்கியாவை போல ஒரு அற்புதத்தை அனுபவித்த பிறகு தேவனை விட்டு வழிவிலகி செல்வதற்கான ஆபத்தும் ஏற்படுவது உண்டு. இதுபோன்ற காரியங்கள் ஒருவரை இன்னும் அதிகமாய் தேவனிடத்திலே கிட்டி சேர்க்கும் என்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரை விட்டு விலகி செல்வதற்கான ஒரு கொடிய ஆபத்தும் இதிலே இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனிடத்திலே தனது ஆயுசு நாட்களை கூட்டித் தரும்படி அவன் கேட்டது சரிதானா? அவனது காலம் வந்தபோது அவன் மரித்திருக்க வேண்டாமா? அவன் மிகவும் வியாதிப்பட்டிருந்த பொழுது அவன் மரித்திருக்க வேண்டும் என்று நம்மை நினைக்க செய்யும் மற்றும் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியாவின் மகனாகிய மனாசே 12 ஆட்சிக்கு வந்தான். அப்படி என்றால் எசேக்கியாவின் வியாதிக்கு பின்னர்தான் அவன் பிறந்திருக்கிறான். இஸ்ரவேலின் 2 ராஜ்யங்களிலும் அரசாண்ட ராஜாக்களிலே மனாசேதான் மிகவும் மோசமானவனாக காணப்பட்டான். ஆகாப் மற்றும் ஏசபேல் ஆகிய இருவரையும் ஒன்றிணைத்து பார்த்தாலும் அவர்களை காட்டிலும் மிகவும் பொல்லாதவனாக இந்த மனாசே இருந்தான் என்று சொல்லலாம். அவனது ஆட்சியின் காலத்திலேதான் செக்கினா மகிமை கடந்து சென்றது. அவனது ஆட்சியின் போது அந்த மகிமை கடந்து செல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அதன் பிறகு எக்காரணத்தை கொண்டும் அது கடந்து செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. கடைசி காலங்களிலே வர இருக்கிற பாவ மனுஷனாகிய அந்த அந்தி கிறிஸ்துவை போன்றவனாக மனாசே காணப்பட்டான். அருமையானவர்களே, எசேக்கியாவை போல நாமும் விடாப்பிடியாய் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் காரியங்கள் சில நேரங்களிலே நமக்கு தீமையையே கொண்டு வரும் என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. எசேக்கியா தான் சுகமடைந்த பின் செய்த மதிகேடான காரியத்தை அடுத்த அதிகாரத்திலே பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது ஏசாயா 38:21 பாருங்கள்.
அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான்.
அருமையானவர்களே, மற்றொரு வகையிலே சொல்ல வேண்டுமென்றால் ஏசாயா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுகிற 2 காரியங்களை இங்கே செய்கிறார். யாக்கோபு 5:14 பாருங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எண்ணெய் பூசுதல் என்பது ஏதோ மத சம்பந்தப்பட்டதோ அல்லது சடங்காச்சாரமானதோ இல்லை. எண்ணெய் என்பது குணமடைவதற்கானது. இது மருத்துவ சம்பந்தமானது. மூப்பர்கள் வியாதிப்பட்டவனுக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள். தேவன் ஏசாயாவின் மூலமாகவும் யாக்கோபின் மூலமாகவும் ஒரே காரியத்தை தான் கூறியிருக்கிறார். நீங்கள் வியாதிப்படும் பொழுது ஜெபிக்க வேண்டும், அதே நேரத்திலே மருத்துவர்களை வரவழைக்க வேண்டும். நாம் அறிவுபூர்வமாக செயல்பட தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இப்பொழுது 39 வாருங்கள். இங்கே அசீரியர்கள் அல்ல, பாபிலோனியர்கள் யூதாவுக்கு சத்துருக்களாக மாறிப்போகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்திலே பாபிலோன் தேசமானது அசீரியர்களை மேற்கொள்ள முடியாமல் ஐபிராத்து நதிக்கரையிலே தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு பட்டணமாயிருந்தது. இருந்தாலும் புறஜாதிகளின் காலத்திலே பொன்னாலாகிய மிகச்சிறந்த தலையாக பாபிலோன் மாற வேண்டியதிருந்தது. அதை தெரியப்படுத்தும் இந்த அதிகாரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. எசேக்கியாவின் வாழ்க்கையிலே அவனது மிக பெரும் தவறையும் அவனது பலவீனத்தையும் தவறிப்போகும் மனித குணநலனையும் இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரும் வெற்றியை பெற்றவுடன் அதைத் தொடர்ந்து படுமோசமான தோல்வி நமக்கு வருவதுண்டு. ஏசாயா 39:1 பாருங்கள். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாத் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இங்கே மொராதாத் பலாதான் என்னும் ஒரு ராஜா நமக்கு அர்த்தமற்றவனாக காணப்பட்டாலும் அவனது பெயரிலே ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. இதை குறித்து ஜென்னிங்ஸ் என்பவர் எழுதும்பொழுது இவ்விதமாய் சொல்கிறார். மெரோதாத் என்பது ஓர் கலகம் என்றும் பலாதான் என்பது கர்த்தர் அல்ல என்றும் பொருள் தருகிறது. இந்த ராஜாவின் பெயருக்கு பின்னே பாபிலோனை நிறுவிய நிம்ரோத்தும் இந்த உலகத்தின் தேவனும் நமது தேவனுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவனாகிய சாத்தானும் காணப்படுகிறார்கள். இந்த தூதுவர்கள் கொண்டு வந்த நிருபம் இசேக்கியாவை விழச் செய்தது. அவர்கள் கூறியது இதுதான், பாபிலோனின் ராஜா உன்மீது கரிசனை கொண்டிருக்கிறார், நீர் வியாதிப்பட்டு சுகமடைந்ததை அவர் கேள்விப்பட்டார், ஆகவே உம்மோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையும்படி உமக்கு வெகுமானங்களை அவர் கொடுத்துள்ளார் என்பதாக சொன்னார்கள். இரண்டாம் வசனத்தை பாருங்கள்.
எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை.
அருமையாளர்களே, இந்த சமயத்திலே எசேக்கியா தாவீதும் சாலமோனும் சேர்த்த பெரும்பாலான செல்வத்தை இழந்துவிடவில்லை. அவன் தனது வெள்ளியையும் பொன்னையும் அவர்களுக்கு காண்பித்து தான் மிகப்பெரிய செல்வந்தனாய் இருக்கிறேன் என்பதை காண்பித்து தவறு செய்தான். இதனை குறித்து 2 நாளாமும் 32:27-28 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். கவனியங்கள், எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். பாபிலோனில் இருந்து வந்த தூதுவர்களை எசேக்கியா வரவேற்ற விதம் சற்று சுவாரஸ்யமானது. அவர்கள் தங்கள் ராஜாவிடமிருந்து வெகுமதியையும் வாழ்த்து செய்தி அடங்கிய ஒரு கடிதத்தையும் கொடுத்தனர். எசேக்கியா சில காலங்களுக்கு முன்பு அசீரியர்களிடமிருந்து வந்த கடிதத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று அவர் முன்னாலே விரித்து வைத்தது போல இந்த வாழ்த்து கடிதத்தையும் தேவனிடத்திலே கொண்டு செல்வதற்கு பதிலாக அதை ஓரமாய் வைத்துவிட்டான். என் செய்திருக்க வேண்டியது என்ன? இந்த கடிதத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து, ஆண்டவரே சுகத்தை நீர் கொடுத்தீர், உமக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவன் செய்தது என்ன தெரியுமா? இசைக்கியா இந்த விருந்தினர்களை சிறப்பு விருந்தாளிகளை கவனிப்பது போல கவனித்தான். எருசலேமின் நிலங்களுக்குள்ளே அவர்களை ஒரு சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்றான். உலகத்தின் தங்கம் அனைத்தையும் சாலமோன் குவித்து வைத்திருந்த இடத்தையும் மற்றும் சில விலையுயர்ந்த பொருட்களை அவன் வைத்திருந்த இடங்களையும் அவர்களுக்கு காண்பித்தான். இவை அனைத்தும் எருசலேமை விட்டு சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. எசேக்கியா மதியில்லாமல் இந்த ஏராளமான செல்வங்களை தன்னிடத்திலே வந்து அவர்களுக்கு காண்பித்தான். அவர்கள் தங்கள் ராஜாவிடம் சென்று இவற்றையெல்லாம் தெரிவித்தார்கள். அவர்கள் இன்னும் போதுமான அளவு பலம் கொண்டு எருசலேமின் மீது படையெடுத்து வரும்பொழுது எருசலேமிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் மற்றும் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் கொண்டு செல்வதற்கு அவைகள் இருக்கும் இடத்தை தாங்கள் நன்கு அறிந்திருப்பதாக கூறினார்கள். இவ்விதமாகத்தான் எசேக்கியா செய்த மிகப்பெரிய தவறை ஏசாயா கேள்விப்பட்டான். ஏசாயா 39:3 பாருங்கள்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான்.
எசேக்கியா அவர்களது வருகையை அற்புதமானதாக கருதினான். ஆனால் ஏசாயா அதிலிருந்த ஆபத்தை உணர்ந்தான். தொடர்ந்து பாருங்கள் 4 வசனம்.
அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான்.
பார்த்தீர்களா, இசைக்கியா செய்தது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம். இதைத் தொடர்ந்து ஏசாயா கூறுகிற காரியங்களை கவனியுங்கள்.
அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான்.
அருமையானவர்களே, ஏசாயா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் உண்மையிலேயே நிறைவேறியதை 2 ராஜாக்கள் 24-25 ஆகிய அதிகாரங்களிலேயும் தானியேல் 1 அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து 8 பாருங்கள்.
அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான்.
இசைக்கியா ஏசாயாவுக்கு அளித்த மறுமொழி மிக வினோதமானதாய் தெரிகிறது. அந்த காரியங்கள் தன்னுடைய நாட்களிலே நிறைவேற்றப்படாததற்கு அவன் நன்றி சொன்னான். அருமையானவர்களே, இசைக்கியாவின் வாழ்நாளிலே 15 வருடங்கள் கூட்டப்பட்டது. அது நன்மையானதா இருந்ததா? அது நன்மையானதாக அமையவில்லை. அவன் முட்டாள்தனமான காரியத்தையே அந்நாட்களிலே செய்தான். கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனம் அவ்வாறே நடந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொள்ளும் விசேஷித்த செய்தி என்ன? ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுப்பார் என்றால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார், அதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். மற்றவர்கள் நம்மை பாராட்டும் பொழுது அதை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து, ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக, இந்த துதி இந்த புகழுக்கு காரணம் நீரே என்று எல்லா கனத்தையும் மகிமையையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் வரும்பொழுது நமக்கு வரும் கடிதங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு செல்வது போல, நம்மை பாராட்டும் கடிதங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலேயே கொண்டு சென்று அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். இதை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். இதற்கு பதிலாக பெருமை கொள்வோம் என்றால், ஆண்டவர் எசேக்கியாவை தண்டித்தது போலத்தான் நம்மையும் தண்டிக்க வேண்டியதற்கும். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எசேக்கியாவின் வாழ்க்கை மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மேலான பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். எங்களுடைய ஆபத்துகளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மனிதர்களை நம்பாமல் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மே நம்ப நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பகிர்ந்து கொள்ளும் தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்கு பதிலாக தவறான தீர்மானங்களை செய்யாதபடி, அந்த புகழையும் கனத்தையும் எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளாதபடி நீரே எங்களை காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1.